நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். புனித நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம் என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நல் பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகத்தில் மேலுலகு கீழுலகு வாழ்வை பற்றி நாம் வாசிக்க இருக்கிறோம். நம்முடைய சமய நம்பிக்கையில் நம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் விசுவாசம்லாம் இருக்கிறது, அதை ஒரு புறம் வைத்து விட்டு சமூகத்தில் நாம் மனதார உண்மையாக எப்படிப்பட்ட மக்களை, மேன்மையான மக்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறோம். நான் உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நம்ம மேலே வச்சுருக்கிறோமா? இல்லை செல்வம் அதிகமாக பணக்காரர்களாக இருக்கிறாங்களே அவங்கள நம்ம மேலே வச்சுருக்கிறோமா? இல்லை பதவியில் இருக்கிறாங்களே அவங்கள நம்ம மேலே வச்சுருக்கிறோமா? ஒருவேளை அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்காக, பதவிக்காக நம் வெளிப்புறத்தில் நாம் பயந்து அவர்கள் மீது மதிப்புள்ளது போல நாம் இருக்கலாம். ஆனால் உண்மையாக எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் மேன்மையான மக்களாக கருதுகிறோம்? பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், பிறருக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யக்கூடியவர்கள், பிறர் மீது அளவற்ற அன்பு காட்டக்கூடியவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாம் மனதார உண்மையாக மேன்மையான மக்களாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேன்மையான வாழ்வாக, மீருலக வாழ்வாக அவர் எதிர்பார்ப்பது இதுதான். பிறர் மீது அன்பு காட்டி, இரக்கம் கொண்டு, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்களாக ஆண்டவர் நம்மை வாழ பண்ணிக்கிறார். ஆனால் சமூகத்தில் இன்று நாம் பலர் சுயநலத்தோடு, இன்றைக்கி வந்து செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, பிறர் வாழ்வு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிறர் வயிற்று அடித்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, பிறர் மீது அன்பு காட்டாத மனிதர்களுக்கு, பிறரை மன்னிக்க மனமில்லாத மனிதர்களுக்கு, பிறர் மீது இரக்கம் காட்டாத மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம் அதுதான். இன்றைக்கி நற்செய்தியில் அந்த பணக்கார முட்டாவில் பார்த்து சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் அவன் சொல்கிறான், இன்றைக்கி என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெருசாகுவேன், செல்வத்தை சேர்த்து வைப்பேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிற அவனை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, முட்டாளே இன்று இரவே நீ சாக போகிறாய். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுள் அப்படி தான் சொல்ல போகிறார். நாம் சுயநலத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மையும் பார்த்து அப்படி தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வு நம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து வெளிவந்து அதற்காக மன்னிப்பு வேண்டி ஆண்டவர் விரும்புவது போல மேலுலகில் செல்வத்தை சேர்க்கக்கூடிய மனிதராக வாழ திருப்பலி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். புதுக்காலத்தினுடைய 18வது திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அதே போல் இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நன்மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையில் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கண்ணி விரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக, நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 2 மற்றும் அதிகாரம் 2, இறைவார்த்தை 21-23 வரை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனத்திற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவ அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோ. ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, உம்மொழியருக்கு இரக்கம் காட்டும். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும், அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகலிடம். நீரே எங்கள் புகலிடம்.
இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-5 மற்றும் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்துவிடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். இளையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 13-21 முடிய. கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே என் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளில் இறைவன் நம்மோடு பேசுவதை குறித்து கேட்க ஆவலாக இருக்கிறீங்க. நிறைய பேர் நம்முடைய இறை செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைவதோடு நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்வதாக எங்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. கடவுள் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய மீட்பரின் கட்டளையால் அந்த ஜபத்தை சொல்லுவோம் பாருங்க. விண்ணுலகில் இருக்கிற பூசையில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஜபத்திற்கு முன்னாடி அந்த குருவானவர் எந்த ஒரு செய்தியை சொல்லி நம்மை ஜபிக்க அழைக்கிறார் அப்படின்னா, மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம், பயிற்சி பெற்றிருக்கிறோம். கடவுள் ரெண்டையுமே நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். வாழ்வியல் தளத்தில் அவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மளோட பேசிக்கொண்டே இருப்பது எதற்காக அப்படின்னா, கற்பிப்பதற்காக. அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். தெரியாத நிலையில், அறியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வார்த்தை நம்மோடு பேசும்படி செய்கிறார். அந்த வார்த்தை பேசுவதை ஏற்று யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் அனுபவத்தையும் கொடுக்கிறார். வாழ்க்கை அனுபவம், துன்பம், துயரம் வழியாக, இன்னும் சில நன்மைகள் வழியாக கடவுள் நம்மோடு கூட அந்த அதிசயமான அனுபவத்தை கொடுக்கிறவராகவும் இருந்து செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 நம்ம ஒரு அருமையான வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு. அதாவது கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா அது அதனுடைய நிலை வேறு. அதனால் அன்பு இருக்கணும், அந்த அன்பினுடைய எல்லை இருக்கிறது. வல்லமை இருக்கணும், வல்லமைனாக்க அது எல்லா விதத்திலும் வல்லமை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கூட இந்த வார்த்தைகளை ஒரு அடிக்கோடிட்டு வருவதனால இதை நான் இந்த வசனத்தை யோசித்து பார்க்கிறேன். இப்போ இன்றைக்கி நற்செய்தியில் கூட பாருங்கள், முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து சிந்திக்க அழைக்கிறது. நம்ம எல்லோருமே ஆசைப்படுகிற ஒரு காரியம் இது தான், சொத்து சேர்க்கணும். இன்றைக்கி முதல் வாசகம் அந்த சொத்து நிலையை பற்றி, எல்லாமே வீண் அப்படின்னு சபை உரையாளருடைய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறதை எடுத்து, ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த செல்வத்தை அவர் யாருக்கோ விட்டுட்டு போகிறார். அது அவரது பின்னாடி எப்படி அது பயன்படுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதைத்தான் அது ஒரு பெரிய காரியமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சவங்க ஒரு இனம், அது முன்னாடி நம்முடைய மூதாதையர். அதுக்கு பிறகு அவங்க விட்டு போன சொத்தை இன்னும் இரட்டிப்பாகணும், அதை இன்னும் மேம்படுத்தணும்னு நினைக்கிற மனநிலை இல்லாமல் அதை அழிக்கிற, அதில் வைத்து கொண்டு வாழ நினைக்கிற ஒரு சோம்பேறித்தனமான அநீதியான ஒரு உலகத்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சேர்க்கிற செல்வம் எப்படிப்பட்டதாய் பயன்படுத்தப்பட போகிறது அப்படிங்கிறத சிந்திக்க அழைக்கிற முதல் வாசகம். நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கும்போது கூட இயேசுகிட்ட வந்து ஒரு கேஸ் வருது. சொத்தை பங்கிட்டு கொள்ள என் சகோதரருக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பங்கீடு செய்கிறதுங்கிறது இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த சொத்து வந்து பிரச்சனையாகவே இருக்கிறது. அண்ணன் தம்பிக்குள்ள பங்கீடு, குடும்ப சகோதர சகோதரிகளுக்குள்ள பங்கீடு, தாய் தந்தையோட பங்கீடு, இப்படி நிறைய பேருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது. ஈவன் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த நிலை போய்கிட்டே தான் இருக்கிறது. என்ன தான் நம்ம வந்து இந்த இறைவார்த்தைகளை எல்லாம் கேட்டாலும், கடவுள் நமக்கு கற்பிக்கிறதை கேட்குறோம், ஆனால் அந்த பயிற்சி பெற மறுக்கிறோம், அந்த பயிற்சியை வெறுக்கிறோம், மறுக்கிறோம். இப்படி பயிற்சியை மறுக்கிற போது அது நமக்கு வெற்றியை கொடுக்க முடியாத ஒரு அடையாளமாக, வார்த்தை ஏதோ அது ஏதோ இருப்பது போல் இருக்கிறது, நாம் இருப்பது போல் இருக்கிறோம். இந்த வார்த்தை நம்மோடு இணைந்து நாம் அந்த வார்த்தைக்கினுடைய ஆழத்தில் செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். இணையாத, அதாவது செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். எப்படி செயல்படுவது? இந்த வார்த்தை சொல்லும் விதமாய் செயல்படுவது. நம்ம எல்லாம் கேட்குறோம், எவ்ரி திங் இஸ் ஃபைன். நம்ம கேட்குறதில் நம்மளை மாதிரி சளைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. மற்றவர்களை விட, மற்ற நம்பிக்கையாளர்களை விட கிறிஸ்தவர்களுக்கு இந்த போதனை அப்படிங்கிறது வந்து நிறைய கொடுக்கப்படுது, நிறைய கொடுக்கப்படுது. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நாங்கள் பேசி தான் ஆகணும். இறைவார்த்தை உடைக்கப்பட்டு ஆக வேண்டும், அது எங்களுடைய கடமை. அதனால் ஃபாதர்ஸ் என்ன செய்வாங்க, பிரசங்கம் வச்சு தான் ஆவாங்க. மற்ற இடங்களிலும் இறை செய்திகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய பிரசங்கியார்கள் பிரசங்கம் வைக்கிறாங்க, தமிழில் வைக்கிறாங்க, ஆங்கிலத்தில் வைக்கிறாங்க, மற்ற மொழிகளிலெல்லாம் வைக்கிறாங்க, எல்லா பக்கமும். இன்றைக்கி குருக்கள் தான் முன்னாடி போதிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாருமே போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பொதுநிலையினரும் போதிக்கிறாங்க. போதனையெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டே இருந்தாலும் செயல்பாடு, நிறைய இடத்துல கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாறுங்கள். அப்போ செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். கேட்பதை கண்டிப்பாக தேவை தான், கேட்டால் தானே செயல்பட முடியும். அப்போ நீ கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது, கேட்டு செயல்படணும். அப்போ இந்த செயல்பாட்டினுடைய தளங்களிலிருந்து நம்ம சிந்திக்கிற பொழுது இந்த செல்வம் சேர்த்து வைக்கிற அந்த ஒரு நிலையை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கிறது, எல்லாருக்குமே அந்த ஆவல் இருக்கிறது. அதனால் நம்ம ஒன்றும் பரதேசிகளாய் சுற்றணும்னு ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் நமக்கு தேவைக்கு மேலே ஒரு சில காரியத்தை கொடுக்குறார் அப்படின்னா அதை எப்படி கையாளுவது, அதை எதற்காக சேர்த்து வைப்பது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இன்னைக்கு நற்செய்தியில் அழகான ஒரு அடையாளத்தை ஓமையாக சொல்கிறார். செல்வன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய நிலங்கள் நன்றாய் விளைந்தது, என்ன செய்வேன், என் விளைபொருள்களையெல்லாம் சேர்த்து வைக்க இடமில்லையே என்று கவலைப்பட்டு என்ன செய்கிறான், ஒன்று செய்வேன், களஞ்சியங்களெல்லாம் இடித்து நான் பெருசாக கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அவ எல்லாத்தையும் வச்சுட்டு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தது என்று தன்னுடைய மனசுக்கிட்ட சொல்வானான். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருது பாருங்க. கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும். பாருங்க, ரொம்ப பிராக்டிக்கலாக இந்த ஓமையை இயேசு நம்மளோட பேசுறாரு. இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்கும் இதே பிரச்சனை தான். இந்த சொத்துக்களை எல்லாம் தனக்கு என்று உரித்தாக்கி கொள்கிற, உரியதாக்கி கொள்கிற ஒரு மனநிலை வந்து எல்லா மனுஷங்ககிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் இந்த சொத்துக்களை பற்றிய ஒரு அடையாளம், ஒரு தெளிவு நம்ம பைபிள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க சபை உரையாளர் நூலில் 6:2 சொல்கிறது, கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையும் கொடுக்கிறார், ஆம் அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன, ஆனால் கடவுள் எல்லாம் கொடுக்கிறாரு, ஆனால் அவற்றை தூய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை, அடுத்தவர் ஒருவர் அவற்றை தூய்த்து மகிழ்கிறார், இங்கே பயனின்மையும் கடுந்துயரமும் காணப்படுகின்றன. இப்போ கடவுள் ஒருத்தருக்கு, நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், கடவுள் ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அது அவருக்குரிய உகந்ததாக இருக்க முடியாது. லூக்கா 11:41 சொல்லுவோம், உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இப்போ கடவுள் எனக்கு வந்து ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார், இப்போ எனக்கு இறைவாக்கு உரைக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. நான் பணத்தை சேர்க்கிறதுக்காக என்னுடைய திறமைகளை பயன்படுத்துகிறேன்னா அதனால் விளையக்கூடிய வேதனை. இப்போ இது வார்த்தை, இறை வார்த்தை அப்படிங்கிறதுனால மட்டுமில்லை, அது அறிவு உலக சார்ந்த அறிவாக இருக்கலாம். ஒரு பெரிய கல்லூரியில் ஒரு பாடத்தில் நீங்கள் திறமை பெற்றவராக இருக்கிறீங்க, அதை பாடத்தை போய் நீங்கள் ஒரு எல்லா இடமும் நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுப்பாங்க, செக்கு கொடுப்பாங்க, சேலரி கொடுப்பாங்க. அந்த சேலரியை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பணத்தை, சில பேரெல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் இன்றைய காலத்தில், இந்த பண மதிப்பு என்பது ரொம்ப அதிகமாகிடுச்சு பணத்தினுடைய நிலை. அதனால் சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கிறது. ஒரு பக்கம் ஏழை எளியவர்கள், அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், ஒரு பக்கம் இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத நிலையில் சம்பாதிக்கிற பிள்ளைகள், இப்படி இரண்டு வேறுபட்ட சமூகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுக்குறாருன்னாக்க அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்காக, அவர் குருவாக எனக்கு இறைவாக்குவருடைய இறைவார்த்தையினுடைய அதிசயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா அதை எளியவர்களோடு போய் பகிர்ந்து கொள்வதற்காக, அறியாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு கொடுக்குறார். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் இந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். சபை உரையாளர் 2:26 சொல்லுது, கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவருக்கும் செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்குற. நல்ல கவனிங்க, ஒருத்தர்கிட்ட வந்து செல்வம் கொட்டி கிடக்குது அப்படின்னா எப்படி அந்த செல்வம் கொட்டி கிடந்தது, அவர் செய்ய வேண்டிய கடவுளுடைய திட்டங்களை சரியாய் செய்திருந்தாருன்னா நாம் நினைக்க முடியாத ஒரு செல்வ செழிப்பு அங்கே இருக்க முடியாது. இருக்கும், செல்வம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அளவோடு தான் இருக்க முடியும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சியது அவங்க என்ன செய்திருக்கணும், பகிர்ந்திருக்கணும். கடவுளுடைய திட்டத்தின்படி அவர்கள் பகிர்ந்திருக்க வேண்டும். அந்த பகிர்வு இல்லாத நிலையில் தானே, ஒரு ரூபா கூட அதான் சொல்லுவாங்க அந்த கஞ்சத்தனமாக இருக்கிறது அப்படின்வாங்க. அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறது வந்து அதான் சொல்லுவாங்க, சாப்பிட்ற கையில் காக்கா விரட்ட மாட்டாங்களாம், ஏன்னா கையில் இருக்கிற 2 சோறு பறந்து போயிடும். அவ்வளோ தூரத்துக்கு கஞ்சத்தனமாக இருக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. பைபிளில் அதை பற்றியும் சொல்லியிருக்கிறது, கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதல்ல, கருமிக்கு அதனால் பயன் என்ன, வச்சுட்டு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. சீராக்கி ஞானம் 14:6 சொல்லுது, தமக்குத்தாமே கருமையாக இருப்போரை விட கொடியவர் இல்லர், அவர்களது கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை, அவங்களுக்கே அவங்க செஞ்சு செய்து கொள்ள முடியாது. சீராக்கின் ஞான நூல் 14:10 சொல்லுது, கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள், அவர்களின் உணவறையில் எதுவும் இராது, உணவறையில் எதுவும் இராது. அப்போ அவங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அங்கே எல்லாமே எடுக்கப்படும். இப்போ கூட நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இந்த திருப்பலி ஷூட் பண்ணுறதுக்காக நான் வந்து கொண்டு இருந்தபோது ஓலா பைக், ஓலாவில் வந்து அங்கே ஓலான்னு ஒரு கம்பெனி இருக்கிறது, அந்த ஓலா பைக் அது வாடகைக்கு பைக், அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்ட போது அந்த நபர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், விலைவாசியெல்லாம் ஏறிச்சு சார், ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க சார் அப்படின்னாரு. சரின்ட்டு சரி வாங்க அப்படின்னேன். வந்து அவரை நான் இறக்கும் போது அவர் என்னை இங்கே விடும்போது 24 ரூபா காட்டியது. நான் வந்து 40 ரூபாய் கொடுத்தேன். 24 ரூபானாக்க அதில் 16 ரூபா கூட இருக்கிறார், 16 ரூபா. அப்போ பாருங்கள், அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதே அப்படிங்கிற போது அவருடைய அந்த அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. ஒரு எளிய மனிதர், ஒரு எளிய மனிதர் நம்ம ஒரு 10-15 ரூபாய் கூட கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த காசை வைத்து கொண்டு நம்ம ஒன்றும் பெரிய சாதனை செய்ய போகிறதில்லை. அது ஒரு எளியவருக்கு, உழைத்தவருக்கு கொடுக்குற போது அந்த உழைப்பினுடைய மகிழ்ச்சியை அவர் தூக்கிறார். இந்த உழைத்ததுனால இன்றைக்கி காலையில் இந்த செயலை செய்ததுனால நமக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிலை வந்து இன்றைக்கி நமக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது. அந்த உழைக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம பகிர வேண்டும், உழைக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை இல்லாத போது அங்கே இந்த இடத்துல என்ன செய்கிறது, இந்த கஞ்சத்தனம் செல்வத்தை சேர்த்து வைக்கணுங்கிற, அப்படித்தான் செல்வம் குவிந்து கிடக்கிறது பலருடைய வீட்டில். கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடுக்காமல், நிறைவாய் கொடுக்காமல், அன்போடு செய்யாமல். அதனால தான் நம்ம முன்னாடியே சொன்னோம், திமோத்தேயு எழுதப்பட்ட அந்த 2வது திருமுகத்தில், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தில் இல்லை, யார் கொடுப்பாங்க அப்படி, நல்ல தாராளமாக ஏழைகளுக்கு செய்கிறது யார் செய்வாங்க, கடவுள் எனக்கு மீண்டும் கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறவங்க செய்வாங்க. ஐயோ அடுத்தது வருமா, இந்த செல்வந்தன் போல அடுத்தது என்ன நடக்கும், எனக்கு வருமா வராதா தெரியல அப்படின்னு பயப்படுறவங்க, கொடுக்க மனமில்லாத நிலை, பயத்தின் நிலை, அப்புறம் வந்து தனக்குன்னு தன்னை மட்டுமே யோசிக்கிற ஒரு மனநிலை, எல்லாமே இது உள்ளே இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கோழை உள்ளத்தினை கொண்டவங்க, அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கும், அடுத்தது என்ன நடக்கும், பெரிய அடி விழுந்தாலும் விழுந்துடும் அந்த கோழை உள்ளம். கடவுள் சொல்கிறார், கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலிருந்தால் நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்குறோம். ஆண்டவருடைய நீதிமொழிகள் 3:9 சொல்லுது, உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, கடவுளை போற்று, உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. இப்போ நம்ம கடவுளுடைய அந்த முதல் பலன் சொத்து நமக்கு வந்து ஒரு சம்பாத்தியம் வருகிறது, கடவுளுக்கு முதல்ல எடுத்து நம்ம அதை வந்து குடும்ப புஸ்தகத்தில் வைக்கணும். இன்றைக்கி எல்லா பங்குலையும் ஒரு ஒரு பழக்கம் உண்டு, சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா, அதை வச்சு தான் அந்த கோயில் செயல்பட்டு கொண்டு இருக்கும். அவங்க கொடுக்கறது 10 ரூபா கொடுப்பாங்க, 20 ரூபா கொடுப்பாங்க, 50 ரூபா கொடுப்பாங்க, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான், நம்ம எதுவும் கட்டாயப்படுத்துறதில்லை. அப்படி அப்படி கொடுக்கக்கூடிய காசு முதல் சம்பளம் வருதா, அந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிப்பீங்க, ஒரு 1,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், 1,000 ரூபா சம்பாதிக்கிற நம்ம ஒரு 25 ரூபா அந்த மாதம் எடுத்து வைக்கிறது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்களேன். 1,000 ரூபாய் சம்பாதிக்கிற நமக்கு ஒரு 25 ரூபாய் ஆலயத்திற்கு என்று எடுத்து வைக்க முடியாதா? அப்போ தானே ஆண்டவர் தன் நம்முடைய நிலையை இன்னும் அதிகப்படுத்துவார். அப்போ கடவுளுக்கு கொடுக்கறதை நம்ம வந்து கணக்கு பார்க்குறது, அந்த வசூல் பண்ண வரவங்களை 10 தடவை அலைய விடுறது, போயிட்டு அடுத்த வாரம் வாங்க, போயிட்டு அடுத்த வாரம் பாருங்கள், நீங்கள் தண்ணி பில்லு கட்டலை, டிவிக்கு பில்லு கட்டலைன்னா எல்லாம் கட்டாயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அதெல்லாம் உடனே உடனே நம்ம என்ன செய்கிறோம், ஷார்ப்பாக நம்ம வந்து அட்டன் பண்ணிடுறோம். ஆனால் கடவுளுடைய காரியத்தை பின்னாடி தள்ளுறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று, உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதல் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. திருப்பாடல் 37:16 சொல்லுது, பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளே சிறந்தது. ஒரு பெரிய சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம பொல்லாருங்கிற ஒரு போர்வைக்குள்ளே இருப்பதை விட நல்லவங்கிற போர்வைக்குள்ளே நீ சிறிய சொத்தை வச்சுக்கிட்டு வாழ்றது எவ்வளோ நல்லது. யோபுவினுடைய புத்தகத்தில் 20:15 சொல்லுது, செல்வத்தை விழுங்கினர் அதை அவர்களே கக்குவர், இறைவன் அவர்களின் வயிற்றிலிருந்து அதை வெளியேற்றுவார் அப்படின்னு எழுதியிருக்குது. இன்றைக்கி நிறைய உதாரணங்கள் நம்மளுடைய பைபிள்லேருந்து நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த செல்வத்தை குறித்து அங்காங்கே ஸ்பிராடிக்கலி நம்ம எடுத்து இருக்கிற சில சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம உணர்ந்து கொள்ளணும். கடவுள் இந்த சொத்தை பற்றியும் பேசுகிறார். ஒரு வாலிபன் இயேசுவை பின்பற்றவரா, அப்போ அவனுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு, உனக்கு எல்லாம் நல்லா இருக்குப்பா, உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குது, போய் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டே பின்னாடி வா, அவனுக்கு அது முடியல. அப்போ தான் பாருங்கள், அந்த மனநிலையோடு இருக்கிறவர்கள் கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே வர முடியாது அப்படிங்கிறதையும் கடவுள் நமக்கு மிக அழுத்தமாய் சொல்கிறார். நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் நம்மளோட ஏழைகள் இருப்பாங்க, ஏழைகள் அப்படிங்கிற போர்வையில் நிறைய பேர் இருக்கிறோம். அந்த ஏழைகள் கூட பாருங்களேன், அதில் கூட ஒரு ஒரு செல் ஒரு என்னது சொத்தை குறித்த ஒரு பணத்தை குறித்த ஒரு ஒரு ஈர்ப்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஏழைகள்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் கூட அவங்க என்ன செய்வாங்க, கை நீட்டி கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்கும் போது அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த கடன் வாங்கின பிறகு அந்த அந்த கடனை கொடுக்கணும் இல்லையா. அப்போ கடன் கொடுக்க வாங்கும்போது அந்த கொடுக்குறவர் பணம் இருக்குதோ நிறையா வச்சுருக்கிறாரோ இல்லையோ கேட்ட உடனே கொடுத்துருக்குறாங்க. அப்போ கடன் வாங்கினவருடைய மனநிலை எப்படி இருக்கணும், அந்த கடன் வாங்குறவருடைய மனநிலையும் அநீதியாக இருப்பதை பல நேரத்தில் பார்க்குறோம். அதையும் பைபிள் சுட்டி காட்டுது. பாருங்கள், கடன் வாங்குபவர் சீராக்கி ஞான நூல் 29:5 சொல்லுது, கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர். இது நிறைய பேர் கடன் கொடுத்தவங்க கண்டிப்பாக இதை உணர்ந்து கொண்டிருப்பீங்க, நமக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு. அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர், திருப்பி கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர், பொறுப்பற்ற சொற்களை கூறுவர், காலத்தின் மேல் குறை காண்பர். பாருங்கள், எல்லா விதமான குறையும் சொல்லி அந்த காசை கொடுக்க மனமில்லாமல் நிற்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு செல்வத்தை தேடுகிற ஒரு மனநிலையாகவே பார்க்கப்படுகிறது. தனக்கு கொடுக்க நான் பெற்றுக்கொண்ட நான் பொறுப்போடு பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை நான் மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும். அநீதியாய் வட்டி சேர்க்கிறவன், அநீதியாய் கடன் கொடுக்குறவன், அவனை பற்றி நம்ம பேசலை. ஒரு நியாயமாக நம்ம வெளியில் வாங்கினா 5 வட்டி, இவங்க 2 வட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வட்டிக்கு கொடுக்கலாமான்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது. வட்டிக்கு கொடாமல் இருப்பது நல்லதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்படி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா கொடுக்க வேண்டும், வேறு வழி இல்லை, நமக்கு இதுதான் வாழ்வாதாரம் அப்படிங்கிற போது அதை வாங்குறவர்களுடைய மனநிலையும் கூட இந்த சொத்தை சேர்க்கிறவர்கள் அடுத்தவனுடைய சொத்துக்காக ஆசைப்படுகிற ஒரு மனநிலை இதில் அடிக்கோடிட்டு காணப்படுகிறது. ஏதோ முயற்சி பண்ணுறேன், ஏதோ என்ன முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை நிறைய பேர்கிட்ட இதை அனுபவப்பட்டிருக்கிறேன். வாங்குகிற போது அவர்களுடைய பேச்சும் வாங்கிய பிறகு அவர்கள் பேசுகிற பேச்சும் இந்த இறைவார்த்தைக்கு ஒத்ததாகவே இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எதுக்கு கொடுப்பானே, எதுக்கு கொடுப்பான், எதுக்கு வம்பு கட்டிப்பான், அதனால் இருந்தாலும் இல்லை என்று சொல்கிற மனநிலைக்குள்ளே இப்போ வந்துடுறாங்க. அதனால் இந்த மனநிலையெல்லாம் நம்ம சோதித்து பார்க்குறோம். பாருங்கள், யாக்கோபு 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பொன்னும் வெள்ளையும் துருபிடித்து விட்டன, அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும், அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும், இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சிந்திக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இந்த 2வது வாசகத்தில் இன்றைக்கு நம்மோடு பேசும்போது, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால், உயிர் பெற்று எழுந்தவர்கள் ஆனால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, பூமியில் ஓடணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம சம்பாதிக்கிற அந்த பொருளினுடைய தேவையை சரியாய் கையாள கற்றுக்கொள்வது. அதனால தான் உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு, பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். அதுவாக போகாது, நம்ம தான் ஒழிக்கணும். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் கலைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இதுதான் ஆண்டவருடைய வேலை, நம்மளை புதுப்பிக்கிறது அவருடைய வேலை. அதுக்கு தான் அருட்சாதனங்கள், அதுக்கு தான் நம்மளுக்கு நற்கருணை, அதுக்கு தான் திருப்பலி. இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, இந்த இறைவார்த்தை கேட்கிற போது நாம் புது பிறப்படைய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கி நீங்கள் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் சொத்தையே சேர்க்கக்கூடாது, சொத்தெல்லாம் சேர்க்காமல் எதுக்கு இது இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம சும்மா உட்காந்திக்கலாம், அப்படி இல்லை. அதாவது கடல் கடந்து ஓடியும் நம்ம என்ன செய்யணும், திரைக்கடல் தாண்டியும் திரவியம் தேடு அப்படிங்கிற அடிப்படை செய்தியை முன்வைத்து நம்ம ஓடி உழைக்கணும், சம்பாதிக்கணும். கண்டிப்பாக அந்த அறிவோடு நம்ம செய்யக்கூடிய காரியத்திலிருந்து விளைகிற அந்த பொருள் ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். இதை என்ன செய்யணும், இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த விதத்தில் இது வந்து பகிரப்பட வேண்டும், ஆண்டவருடைய அந்த சாட்சியத்திற்கு இது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், இதெல்லாம் சிந்திக்கணும். சும்மா நம்ம ஏதோ ஒன்று ஏதோ யாரோ வந்து கேட்டாங்க தூக்கி கொடுத்தோம் அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சரியாய் தங்களுடைய சொத்தை கையாள கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் தவறான காரியத்துக்கு போய் தங்களுடைய உடைமைகளை கொடுப்பதையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு தங்களுடைய முழு சொத்தையும் கொடுக்க விரும்புகிறாங்க, ஒரு காரியத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவர்களுடைய விருப்பம், நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த நபர் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிக்கணும், பல தடவை யோசிக்கணும். அவங்க என்ன செய்யணும், 10 பேரோட சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்ய போகிறேன், என்ன செய்யலாம். யாருக்குமே சொல்லாமல் நம்ம வந்து கடவுள் எனக்கு சொன்னார் ராத்திரி தூங்கும்போது அப்படின்னு செய்தால் நம்ம சொத்து விரயமாகி போய் அது நம் கண்களுக்கு முன்பாகவே ஒரு அழிவுக்குரிய அடையாளமாய் நிற்பதை நம்ம பார்க்க நேரிடும். அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். உழைத்த காசு, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தது, வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படி போகிற போது. அதனால தான் கடவுள் நமக்கு இதெல்லாம் உணர்த்துகிறார். உன்னுடைய செல்வத்தை குறித்த பேராசையும் ஆபத்தானது, அந்த செல்வத்தை நீ விரயமாய் செயல்படுத்துவதும் ஆபத்தானது. அதனால தான் கடவுள் சரியானதை தேர்ந்து தெளிய ஞானத்தின் ஆவியை நமக்குள்ளே வைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புது பிறப்படைந்த பிள்ளைகளாய் உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப நீங்கள் புது பிறப்படையுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்று, யூதர் என்று, விருத்த சேதனம் செய்தவர் என்று, பெற்றவர் என்று, விருத்த சேதனம் பெறாதவர் என்று, நாகரிகம் அற்றோர், சீத்தியர், அடிமை, உரிமை குடிமக்கள் வேறுபாடே கிடையாது. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். அதனால தான் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறது வந்து கடவுளை சார்ந்த ஒரு சொத்தாக நம்ம மாற்றுகிறோம். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஒரு தளத்திலிருந்து நம்ம சிந்திக்கிறோம். சொத்து சேர்க்கிறது பாவமானா இல்லை, சொத்து சேர்க்கிறது பாவம் இல்லை, அந்த சொத்தை அநீதியாய் சேர்ப்பது பாவம், அநீதியாய் அதை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது பாவம். நிறைய பணக்காரர்கள், நிறைய பணம் படைத்த செல்வந்தர்கள் கடவுளுடைய திட்டத்தில் நிற்கிறாங்க, கடவுளுடைய திட்டத்திற்கு தங்களை கையளிக்கிறாங்க. ஒரு சகோதரர் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். நான் வந்து அவரை ரொம்ப கடவுளுடைய காரியத்தில் கை ஈந்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இரு கொடுக்குறாங்க. அவங்க 1000 ரூபா கொடுக்க வேண்டிய நிலையில் அவங்க 50 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் கொடுக்குறேன், நான் கொடுத்துட்டேன், செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்க்கப்படுகிற அளவீடு வந்து தவறாக இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற அளவீட்டுக்கு அவர் 1000 ரூபா கொடுத்துருக்கணும். ஏழையினுடைய கைம்பினுடைய காணிக்கையை காட்டுறாரு கடவுள். ஏழை கைம்பெண் பார் எவ்வளோ இருக்கிறதெல்லாம் போடுறான். சாரி பார்த்துக்கிட்ட கடவுள் டிமாண்ட் பண்ணுறாரு, 2 ரொட்டி சொல்வியில்ல அது ஒன்று கொடு அப்படின்னு பாருங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் 1000 ரூபாய் கொடுக்க ஒரு திராணி உள்ள ஒரு மனிதர் 50 ரூபாயை தூக்கி இப்படி போட்டுட்டு நான் கொடுத்துட்டேன் கடவுளுக்கு உகந்ததை அப்படின்னு சொன்னால் அது அநியாயம். ஒரு கிராமத்தில் இருக்கிற போது பார்ப்பேன், நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ நான் இப்போ மக்கள் வருவாங்க கோயிலுக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, நெல்லை வந்து நல்லா குமுட்டாக கட்டி குமுட்டாக வச்சுருப்பாங்க, அப்படி நல்லா கூம்பு மாதிரி ஆக்கி அப்படியே தூக்கிட்டு வருவாங்க கோயிலுக்கு. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்கணும், 10 மூட்டை நெல் விளைஞ்ச மலாக்கி 3:8 படியாக 10 மூட்டை, 1/10 10 மூட்டை நெல் விளைஞ்சதுன்னா 1 மூட்டை நெல் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கணும். ஒரு ஒரு கணிசமான ஒரு கணக்கு வைக்கிறேன் நான், 10 மூட்டை நெல்னா 1 மூட்டை நெல் கடவுளுக்கு. அப்போ பாருங்கள், அந்த 1 மூட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு 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 சட்டியில் ஒரு குமுட்டா வச்சுக்கிட்டு நிறச்சி தரேன் சாமிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாரை ஏமாந்த போகிறோம், கடவுளையா? அவர் அனைத்தும் அறிந்தவராச்சு. அவருக்கு கொண்டு வந்து கொட்டுறது போல் கொண்டு போய் என்னையும் பார்ப்பாங்க, சாமி பார்த்தியா கொட்டுறேன் பார்த்தியா அப்படின்னு. அப்போ நான் நினச்சிச்சிக்கிட்டே ரைட் ரைட் காட் பிளஸ் யூ அப்படின்னுவேன். இது அவர்களுக்கு புரியணும், நம்ம தனிப்பட்ட விதமாக அவங்கள்ட்ட சொல்கிறதில்ல. இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான். இப்போல்லாம் உண்டியல் எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டார், இப்போ ஒரு புது பங்குக்கு போயிருக்கீங்க, உண்டியல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னாரு. உண்டியல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம், சத்தம் வந்துச்சா அப்படின்னாரு. சத்தம் வந்துச்சான்னா என்ன அர்த்தம், சில்லற காசாக உழுவுதான் அர்த்தம், 1 ரூபா 2 ரூபா டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா வசூல் கம்மின்னு அர்த்தம். அதுதான் இங்கே கோடு லாங்குவேஜ், சத்தம் கேட்டுச்சா அப்படின்னாரு. நானும் சிரிச்சுக்கிட்டே தான் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னேன். அது மாதிரி பாருங்கள், மனிதர்களுடைய அந்த மனநிலை, மனநிலையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உள்ளார்ந்த அந்த உணர்வை ஆண்டவர் சோதி தருகிறார். ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். நிறைய உதாரணங்களை நான் இந்த இடத்துல காட்டிகிட்டே இருக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:9 சொல்கிறது, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கி கொள்கிறார்கள், அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள், இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. நம்முடைய மனங்களில் கூட உறவு சிக்கல்கள் வருகிற போது அந்த உறவு சிக்கலுக்கு நடுவில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, சொல்லக்கூடிய காரண காரியங்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் என்ன இருக்குன்னா இந்த பொருள் தேடல் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்ப்பு, அவங்க இப்படி செய்திருக்கணும், இவங்க இதை எனக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற தேடல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கி கொள்கிறார்கள். அப்போ நம்ம அப்படி ஒரு சோதனைகளில் சிக்கி தவிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த செல்வத்தினுடைய செழிப்பை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. கடவுள் சொல்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறாரு. உன் நோய்க்கும் உன்னுடைய பணத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, உன் வீட்டில் இருக்கிற சமாதான குறைவுக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னா, நாங்கள் யாராவது பிரச்சனையோடு வரும்போது அலசி ஆராயிரம் கவுன்சிலிங்னு சொல்லுவோம், அந்த ஆற்றுப்படுத்துதல். அந்த கவுன்சிலிங்கில் தான் அவங்க என்ன செய்வாங்க, சுற்றி காட்டுவாங்க உங்களோட பிரச்சனை என்ன. அப்போது நீங்கள் புரியாத ஒரு இடத்துல அந்த பிரச்சனையுடைய தொடர்பு இருப்பதை அவங்க காட்டி கொடுப்பாங்க. ஒரு பெரிய பணம் படைத்தவர், ரொம்ப மன உளைச்சல், வீட்டில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனைவி மக்களோட ஒரே பிரச்சனை, எல்லாம் இருக்குது அங்கே, சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அப்போது ஒரு பிரசங்கியார்கிட்ட போய், ஒரு ஃபாதர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது அங்கே வெளிப்பாடு கிடைக்கிற, அவர் அம்மாவை பற்றி கேட்குறார், உங்கள் அம்மா எங்கே, உங்கள் அம்மா இருக்குது, அம்மா நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே அந்த குருவானவர் என்ன செய்கிறார், உங்கள் தாயை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறார், உன் தாயை நான் பார்க்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்புறம்தான் அந்த தாயை பார்க்க கூட்டிகிட்டு போனால், அந்த தாய் ஒரு பரிதாபமான ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரியை போல, அந்த இடம் சரியாய் சுத்தப்படுத்தப்படாமல், அந்த தாய் வாழ்ந்தா என்ன செத்தா என்ன என்கிற நிலையிலே கிடத்தப்பட்டிருப்பதை கண்டு அந்த குருவானவர் அதிர்ச்சி அடைந்து, பாருங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், நீ இவ்வளோ பெரிய மாளிகையை கட்டி வச்சிருக்கிற, உன்னுடைய தாய்க்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடம், ஒரு பார்க்கறதுக்கு ஒரு, அதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வைக்க முடியாது, காசுகளை கொண்டு போய் கோயிலில் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் இங்கே தாய்க்கு செய்ய வேண்டிய அந்த மதிப்பையும் மரியாதையும் நீ கொடுக்க மறந்து போனேன், உன் ஆசீர்வாதங்கள் இங்கே தான் தேங்கி கிடக்குதுன்னு காட்டிட்டு வந்தாராம். இன்றைக்கி இந்த மாதிரி அடையாளங்கள் நமக்கு நிறைய கிடக்கிறது. அதனால் வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஜெயித்திடலாம் நினைக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அழிந்து போவார்கள் என்கிற அந்த உன்னதத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல உறுதியாக சொல்லுகிறார். நிறைய பேர் கவுன்சிலிங் வருவாங்க, கணவன் மனைவி, இன்றைக்கி நிறைய திருமணங்கள் அப்படித்தான் நிச்சயிக்கப்படுகிறது, பணத்தால் நிச்சயிக்கப்படுகிறது, ஜாதியால் நிச்சயிக்க, அவர்களுடைய படிப்பின் பெருமையால் நிச்சயிக்கப்படுகிறது, அங்கு ஆசீர்வாதமான இயேசுவால் நிச்சயிக்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஒரு கப்பல்ஸ் வராங்க, இங்கிட்டு பார்த்தா 100,000 சம்பளம், இங்கிட்டு பார்த்தா 1.5 லட்சம் சம்பளம், ரெண்டு பேரும் நல்ல அழகாக இருக்காங்க, ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லைன்னா ஆண்டவர் அங்கே இல்லை. ஆண்டவர் இல்லாததுனால பணம் இருக்குது எல்லாம் இருந்தும் வெற்றி அடைய முடியல, குடும்பத்தை சீர்குலைக்கிற பிசாசு இதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் நிம்மதியை வெளியில் எடுத்துடுறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார், உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் உடைமைகளை விற்று, இந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது, நான் போய் சம்பாதிச்சு இருக்கிறதுலேருந்து கொடுப்பேன், உடைமைகளை வி, உனக்குன்னு இருக்கிறத விற்றுட்டு தர்மம் செய், பிச்சை போடுன்னு சொல்லலை, தர்மம் செய். ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம், பிச்சைன்னா கேட்டு கொடுக்குறது, யாராவது அம்மா பசிக்குதுன்னு கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை, கேட்காம நீ பார்த்து கொடுத்தினா அதுக்கு பேர் தர்மம். ஆண்டவர் தர்மத்திற்கு தான் நமக்கு ரிவார்டு கொடுக்க போகிறாரு, பிச்சை போட்டதுக்கு இல்லை. சாமியார் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஓடி போய் நிற்கணும், ஃபாதர் என்ன செய்ய போகிறீங்க, இந்த அருங்குடைக்கு நான் வந்த முதல் ஆண்டிலேயே முதல் மாதம் அந்த 3 மாதம் இந்த அருங்குடைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நானும் யோசித்து கொண்டிருந்தேன், யார்கிட்டையும் சொல்ல முடியல. சில திட்டங்களை போடுறோம், செயல்படுவதற்காக பணம் இல்லை, செய்யணும்னு இடம் இருக்கிறது, செய்ய தேவைகள் இருக்கிறது, பணம் இல்லை. அப்போது ஜபத்தில் தான் வைத்தேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜபத்தில் வச்சுட்டு நான் பிசாட் போயிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த அருங்குடைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரர், அவருடைய பெயரை சொல்ல அவர் விரும்பலை, அவர் வந்து என்னிட்ட பார்த்து, நீங்கள் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, பாருங்கள் எப்படி கடவுள் எங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்கள், நீங்கள் ஏதோ செய்ய நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் திட்டங்களை வெற்றியாக்குவார் அப்படின்னு சொல்லி ₹1,00,000 என் கையில் வைத்தார், ₹1,00,000 கொடுத்தார். பாருங்கள் அதிலிருந்து தான் இந்த அருங்குடையில் திட்டங்களை செயல்படுத்த நாங்கள் முனைந்தோம், ஆரம்பித்தது. அப்போ பாருங்கள் கடவுள் எது தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் சரியான நபர்கள் வழியாக கொண்டு சேர்க்கிறார். அப்போ பாருங்கள் இந்த உடைமைகளை விற்று அவங்க பெருசாக வச்சுருக்கிறதுலே இல்லை, தங்களுக்கு அடிப்படை தேவையிலிருந்து அவங்க பகிர்ந்து கொண்டாங்க, உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலையில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள், அங்கே திருடன் அழிப்ப நெருங்குவதில்லை, பூச்சியை மறிப்பதில்லை. ஆண்டவர் நிறைய இடத்துல இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதோ இந்த நேரத்தில் நம்ம யோசிக்கணும் பாருங்களேன், நேர்மையற்ற வழிகளில் சொத்து சேர்ப்பதெல்லாம் தவிர்க்கணும், அதுக்கு ஏழையாக இருந்துட்டு போயிடலாம், சொத்தை சேர்த்து வைத்து அதனால் விளையக்கூடிய வேதனைகளை நம்ம கண் காணும்படியாக, அந்த ஒரு வேதனை இருக்கிற போது அதை நம்ம ஈடு செய்ய முடியாது, திருப்பி நீங்கள் சரி செய்யவும் முடியாது. ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களிடத்தில் இருக்கிற அந்த சொத்து நிலவரம், கடன் அந்த பிரச்சனைகள், அது அந்த இதில் நம்ம கோர்ட்டு கேஸு, அதில் உண்மையாக உட்காந்து யோசிங்க, நியாயமாக உட்காந்து யோசிங்க, நான் என்ன செய்திருக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருக்கு சான்று பகிர்ற பிள்ளையா நான் என்ன செய்திருக்கணும்? இது உங்களுக்கு நியாயமானது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போராடுறது. கோர்ட்டுக்கு போ, சில பேருக்கு சந்தேகம் கோர்ட்டுக்கெலாம் போகலாமா? கண்டிப்பாக போகலாம், கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் தவறில்லை. ஆனால் எந்த ஒரு இலக்கோட காரியத்தோடு நீங்கள் போகிறீங்க? அநியாயமாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரிடமிருந்து அதை திருப்பி பெற போகிறீங்க. நீங்கள் நியாயமான கோரிக்கை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு கோரிக்கை கண்டிப்பாக நம்ம போராடித்தான் பெறணும். அதனால் இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாமே வந்து அப்ரப்டாக இது போகவே கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. இதன் இதில் இது வழியாக தான் நீங்கள் போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய அந்த காரியத்தை பொறுத்த நிலை தான் இது முடிவு. ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய உறவுகள் மேலேயே அவமானத்திற்குரிய அடையாளமாக, வெறுப்பின் அடையாளமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கிறீங்க. சொத்துக்களின் மீது பேராவலோடு எப்படியா இருந்தாலும் பிடுங்கி தின்னுட்டு தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போடுறீங்க அப்படின்னா, அநீதியாக சகோதரர்களோட பகிர வேண்டிய அந்த அளவீட்டை நீங்கள் ஏமாற்றி பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னாலும் இதோ இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கும். ஆகவே இந்த அருமையான வேளையில் அதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தினுடைய தலங்களிலே வைத்து கடவுள் உங்கள் குடும்பத்தில் மகிமையான அந்த விடுதலையை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை கையளித்து செபித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியானதை செய்து வெற்றியின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் கனிகள் உதித்து, நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து கொடியில் குலுங்கும் படைப்புகள் அனைத்தும் பரம்புகள் இசைத்து பகலவன் ஒளியில் பலியாய் உயரும். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாய் அளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளையாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எது நோக்குகின்றோம். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்து எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது துறவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது துறவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமே, ஆமே, ஆமே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதா.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
திருளும் திருத்தமே திருப்பிக்கும் தன்னைக்குள்ளாக்காம பரிவக்கத்தன் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் வருமந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு தியானிக்கவும் அவர் நமக்கு வழிகாட்டும் விதமாக வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த வாழ்வின் அபிஷேகம் நமக்குள்ளே நிலைக்க, உலக பெருமைகள், உலகத்திலே நாம் கண்டுபிடிக்கிற, நாம் சந்தோஷமாக நினைக்கிற சொத்து சுகங்களை எல்லாம் கடவுளுக்கு முன்பான ஒரு ஆசீர்வாதமாக மாற்றி அமைக்க, உலகம் தர முடியாத அந்த மகிழ்ச்சியை இறைவன் தருவேன் என்று சொன்ன அந்த தெய்வத்தை நம்முடைய வாழ்வின் சொத்தாக அமைத்து கொள்ள இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வல்லமையையும் இரக்கத்தையும் கேட்டு மன்றாடுவோம்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே.
ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்திலிருந்து நம் அதிசயங்களை கண்டுகொள்கிறோம். இதோ கடவுளை நம்புவதை விட மனிதரை நம்புவது வீண் என்று எழுதப்பட்டிருக்கு. மனிதரை நம்புவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இதோ பல வேளைகளில் நாம் மனிதர்களை சொத்தாகவும் உலகத்தினுடைய காரியத்தை சொத்தாகவும் நினைக்கிற பொழுது வேதனைகளும் மனக்குழப்பங்களும் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரை உரிமை சொத்தாக கொள்ள இதோ ஆண்டவரிடத்தில் நம் வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து செவிப்போம்.
ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவமரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே,
என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே.
ஆண்டவரே, உடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிற இந்த வேலை ஆசீர்வாதமானதாக அபிஷேகமானதாக நீர் விரும்புகிற அந்த நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற நீர் உடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்கு வைப்பீராக.
எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
அன்பின் பரமபிதாவே, தர்மியான நாளில் நீர் கொடுத்த ஆசீர்வாதமான சிந்தனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உலகத்தில் இருக்கிற நாங்கள் ஓடி ஓடி உழைத்து சம்பாதிக்கிற சொத்துக்களை விட உண்மையே எங்களுடைய வாழ்வின் சொத்தாக, உண்மையே எங்களுடைய ஆற்றலின் இருப்பிடமாக தெரிந்து கொள்வதில் நாங்கள் கருத்தாயிருக்க வேண்டுமென்று எங்களுக்கு நீர் உணர்த்திய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே சேர்த்து வைப்பவைகள் எல்லாம் வீணாய் போவது என்பதை அநேகர் எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டிய வாழ்வினுடைய அந்த அடையாளத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உண்மையே சுதந்திரித்து கொள்ள, உண்மையே உரிமை சொத்தாக்கி கொள்ள எங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் தருவீராக. உம்மை அறிந்து கொள்கிற அந்த ஞானம் எங்களுக்கு கிடைப்பதாக. பரிசுத்த தெய்வம், இந்த நாளில் உம்மை தேடி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான பொக்கிஷமான உம்மை அறிந்து கொள்ளவும், உம்முடைய திட்டங்களை அறிந்து செயல்படவும், உம்முடைய காரியங்களிலே அக்கறையாய் இருக்கவும் தேவரீர் கிருபை செய்யும். உம்முடைய இரக்கத்திற்குள்ளாக எங்கள் ஜெபத்தையும், இதோ இந்த தேடலோடு நின்று கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆ
வேண்டாமே.
சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, விழுந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்.